நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இன்னும் ஒரு அமெரிக்க தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடன் அலசுவதற்காக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மித்திரன் கருணானந்தன், வணக்கம்.
வணக்கம் சஞ்சயன்.
தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததுதானா, அல்லது ஏதாவது முடிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறதா?
இறுதி முடிவுகள் பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் டொனால்ட் டிரம்ப் பெற்ற வெற்றியின் அளவை நான் எதிர்பார்க்கவில்லை. கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகின்றது என்பதை அடிப்படையில் நான் ஒரு கடுமையான போட்டியை எதிர்பார்த்தேன். ஆனால் பல கருத்து கணிப்புகள் உண்மையிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாக நிற்கின்றது என்பதை கண்டறிந்தோம்.
இந்த கருத்து கணிப்புகள் தவறான முடிவுகளை வெளிப்படுத்துவது இது முதல் தடவை அல்ல. எதிர்காலத்திலே கருத்து கணிப்புகளை நாம் நம்ப வேண்டுமா?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் கலாச்சாரம் மாறிவிட்டது, மக்களின் பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன. மக்கள் வீடுகளில் தொலைபேசியில் கதைப்பதில்லை. முந்தைய நாட்களில் கருத்து கணிப்புகள் எடுப்பவர்கள் வீட்டில் தொலைபேசியில் யாராவதை அழைப்பார்கள். இரவு நேரத்தில் அவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அழைத்து வீட்டில் உள்ளவருடன் பேசுவார்கள். அவர்கள் மனம் திறந்து பதில் சொல்லுவார்கள். இப்போதெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் செல்போனில் தான் கதைப்பார்கள். யார் கூப்பிடுகிறார்கள் என்று அறிந்த பிறகுதான் பதிலளிப்பார்கள். அவர்கள் காலை ஸ்கிரீன் செய்து அல்லது தெரியாத நம்பரை இருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். இன்னொன்று, நீங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து அவர்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்ல தயங்குவார்கள் அல்லது பலர் பயப்படுகிறார்கள்.
ட்ரம்ப் இது இரண்டாவது முறையாக வெள்ளை மாளிகைக்கு திரும்புகிறார். வழமையாக அமெரிக்க அதிபர்கள் இரண்டு தவணைகள் தொடர்ந்து அதிபராக இருப்பார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல, இடையிலே ஒரு இடைவெளி வந்திருக்கிறது. இது கடந்த காலத்திலும் நடந்ததாக நம்புகிறேன்.
ஓ, அப்படி நடந்தது. 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனாதிபதி க்ரோவர் கிளீவ்லண்ட் தேர்தலில் தோல்வியடைந்தார். ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். எனவே இது இரண்டாவது தடவையாக அப்படி நடக்கிறது.
க்ரோவர் கிளீவ்லண்டிற்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக அறிகிறேன்.
ஓமாம், எஸ். க்ரோவர் கிளீவ்லண்ட், அவருடைய சகோதரி, அவரும் அவருடைய கணவரும் இலங்கை வட்டுக்கோட்டை கல்லூரியில் வசித்தார்கள். ஜஃப்னா காலேஜ், அவர் யாழ்ப்பாண கல்லூரி அதிபராக இருந்தார்.
தேர்தலை எடுத்துக்கொண்டால் அதிபர் தேர்தலை தவிர வேறு தேர்தல்களும் நடந்தன. செனட் சபை, மக்களவை, அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், மற்றும் கவர்னர், ஆளுநர்களுக்கான தேர்தல். இந்த தேர்தல்கள் பற்றி ஒரு மேலோட்டத்தை தருவீர்களா?
முதலாவது செனட் தேர்தல், செனட்டை மேலவை என்று சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 செனட்டர் உள்ளார்கள். மொத்தமாக உள்ள 100 இடங்களில் 1/3 பகுதியினர் ஒவ்வொரு தேர்தலிலும் மீண்டும் தேர்தல் கேட்பார்கள். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் 1/3 செனட்டர் அல்லது 33 செனட்டர்கள் புதிதாக தெரிவு செய்யப்படுவார்கள். அது மட்டுமல்ல, யாராவது இறந்தால் அவர் விட்டு செல்லும் இடத்தை தேர்தல் நடைபெறும். செனட்டர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். கடந்த செனட்டில் ரிபப்ளிகன் கட்சியினர் 49 செனட் இடங்களும் டெமோக்ராட்டிக் கட்சியினர் 51 இடங்களும் இருந்தன. கடந்த 2 ஆண்டுகளும் ரிபப்ளிகன் கட்சி மிக குறைந்த பெரும்பான்மை கொண்டிருந்தது. வரப்போகும் மத்திய செனட்டில் ரிபப்ளிகன் கட்சியினர் 53 இடங்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதாவது கூடுதலாக 4 இடங்கள், சிலர் 54 இடங்கள் வரும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 அல்லது 3 செனட் தேர்தல் மிகவும் கடுமையான போட்டி நிலவுகிறது. யார் வெல்வார்கள் என்று இன்னும் கூற முடியவில்லை. ரிபப்ளிகன் கட்சியினர் நிச்சயமாக செனட்டை மீண்டும் கைப்பற்றிவிட்டனர். ரிபப்ளிகன் கட்சியினர் பெரும்பான்மையாக இருப்பார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ட்ரம்ப் நியமிக்க போகும் அனைத்து அமைச்சர் பொறுப்புகளையும் செனட் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவை செனட் சபையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஜனாதிபதியின் அதே கட்சியில் செனட் இல்லை என்றால் அவர் விரும்புபவர்களை கன்ஃபார்ம் பண்றது கடினமாக இருக்கும். அது தவிர செனட் சபை, உச்ச நீதிமன்ற, சுப்ரீம் கோர்ட் நாமினேஷன்ஸ் உறுதிப்படுத்துறது அவருடைய வேலை. எனவே எதிர்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இறந்தாலோ, அவர் ஓய்வு பெற்றாலோ, புதிய உச்ச நீதிமன்ற நீதிபதியை ட்ரம்ப் நியமிக்க வேண்டும். செனட் சபை அவரை அங்கீகரிக்க வேண்டும். எனவே செனட் சபை அவரது கட்சியாக இருப்பதால் அவருக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறது. அடுத்தது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அல்லது மக்களவை. இது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்ட பிரதிநிதிகள் சபை என்று சொல்லலாம். உதாரணமாக நான் வாழும் கலிபோர்னியா மாநிலத்தில் 52 பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இதுதான் அமெரிக்காவில் மிக பெரிய மாநிலம். மற்ற எல்லா மாநிலங்களும் வெவ்வேறு அளவு பிரதிநிதிகள் உள்ளார்கள். சிறிய மாநிலத்தில் ஒரு உறுப்பினரும் இருப்பார். எக்ஸாம்பிள், வயோமிங் போன்ற மக்கள் தொகை குறைந்த மாநிலங்களில் ஒரு உறுப்பினர் மாத்திரம் இருப்பார்கள். 2 வருடங்களுக்கு ஒரு முறை முழு மக்களவையும் தேர்தல் நடைபெறும். இந்த ஆண்டு தேர்தல் முடிந்துவிட்டது, ஆனால் அனைத்து முடிவுகளும் இன்னும் வெளியாகவில்லை. ரிபப்ளிகன் கட்சியினர் மீண்டும் பெரும்பான்மை பெறுவார்கள் என்று நம்பிக்கையில் உள்ளார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் மிக குறைந்த பெரும்பான்மையை தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு சிறிய பெரும்பான்மை ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் முன்மொழித்த பல சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஏனென்றால் கட்சியுடன் சேர்ந்து வாக்களிக்காத சிலர் இருப்பார்கள். அதனால் ரிபப்ளிகன் கட்சிக்கு அப்படி பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது, பெரிய பலனளிக்கவில்லை. இப்போது முன்னோக்கி பார்க்கும் போது மிகவும் இறுக்கமான போட்டியாக இருக்கின்றது. இதை யார் வென்றாலும் அவர்களுக்கு சில சவால்கள் இருக்க போகின்றது. முக்கிய பிரச்சனை என்னவென்றால், மக்களவை 2 முக்கிய விடயங்களை செய்யக்கூடும். ஒன்று, எந்த ஒரு புதிய வரவு செலவு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கீடு அங்கிருந்துதான் தொடங்கப்பட வேண்டும். அது செனட் சபையால் வெளிப்படையாக உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் இது எல்லாமே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற மக்களவையில் இருந்து உருவாக வேண்டும். எனவே ரிபப்ளிகன் கட்சியினர் மக்களவையில் பெரிய வெற்றி பெறவில்லை என்றால், ட்ரம்ப் தனது திட்டங்களை மற்றும் அவரது யோசனைகளை அல்லது அவர் செய்ய விரும்பினாலும் அதற்காக பணம் பெறுவது கடினம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஒரு ஜனாதிபதியை பதவி நீக்க செய்ய தேவையான உருவாக்கம் இம்பீச்மெண்ட் அதிகாரம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இடம் தான் உள்ளது. ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் 2 வருடங்கள் டெமோக்ராட்டிக் கட்சியினரின் கையில் இருந்தது. அவர்கள் அவரை 2 குற்றச்சாட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தினார்கள். அவர்கள் பதவி நீக்க விசாரணையின் மூலம் ஒரு ஜனாதிபதியை பதவி நீக்க செய்யலாம், ஆனால் அது செனட் சபையின் ஒப்புதல் இல்லாமல் நடக்காது. செனட் இப்போது ரிபப்ளிகன் கட்சியில் கையில் உள்ளது. ஆகையால் அவர் இப்போது அதில் பாதுகாப்பாக இருக்கின்றார். ஆனால் டெமோக்ராட்டிக் கட்சியினர் வெற்றி பெற்றால் முடிவில்லாத விசாரணைகளை நடத்தி அவர்கள் ட்ரம்பை துன்புறுத்த முடியும்.
அது வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்தலிலே டெமோக்ராட்டிக் கட்சியினர் வெற்றி பெற்றால் தான் நடக்கும் இல்லையா?
ஆம், நீங்க சொல்லுவது சரி. ஆனால் யார் வெல்வார்கள் என்பது எங்களுக்கு இன்னும் தெரியாது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்னும் பரபரப்பாக உள்ளது. தற்போதைய ஸ்பீக்கர் சபாநாயகர் மைக் ஜான்சன் சொல்வதை கேட்டால் ரிபப்ளிகன் கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது. நாம் எல்லாம் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும்.
சரி, ஆளுநர் அல்லது கவர்னர் தேர்தல் எவ்வளவு முக்கியமானது?
கவர்னர் தேர்தல் என்பது மாநில வாரியாக நடைபெறுகிறது. மாநிலத்துக்கு அப்பால் கவர்னரின் தாக்கம் மிக குறைவானது என்று சொல்லலாம்.
சரி, அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு வருவோம். இந்த தேர்தலில் மிக கடுமையான போட்டி இருக்கும் என்று எல்லோரும் கூறினார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. 2 கட்சிகளும் செய்த பிரச்சாரத்தில் முக்கிய பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால், பெண்களுக்கு இனப்பெருக்க உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று டெமோக்ராட்டிக் கட்சியினரும், குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ரிப்பப்ளிக்கன் கட்சியினரும் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி சொல்வது சரியாக இருக்குமா?
ஆம், நீங்க சொன்னது சரி. டெமோக்ராட்டிக் கட்சியினர் தங்கள் முக்கிய பிரச்சனையாக ரிப்ரடக்டிவ் ரைட்ஸ் இனப்பெருக்க உரிமைகளை பயன்படுத்தினார்கள். ரிப்பப்ளிகன் கட்சியினர் இமிகிரேஷன் குடியேற்றத்தை முக்கிய பிரச்சனையாக பயன்படுத்தினார்கள்.
அதனால் தான் இந்த கேள்வியை மித்திரன், தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு என்ன சொல்கிறது?
பெண்களின் இனப்பெருக்க உரிமை வேண்டும் என்று கூறியவர்கள் கூட 45% பேர் ட்ரம்ப்புக்கு வாக்களித்துள்ளார்கள் என்பதை முடிவுகள் எங்களுக்கு சொல்லுகிறது. ஒருபுறம் தங்களுக்கு இனப்பெருக்க உரிமைகள் வேண்டும் என்று கூறுகிறார்கள், ஆனால் வாக்களிக்க செல்லும் போது அவர்கள் தங்கள் பாக்கெட் புக் இல் உள்ள பணம் இருக்கின்றது என்பதை வைத்து வாக்களிக்கின்றார்கள். பிரசிடென்ட் பில் கிளின்டன் சொன்னது பிரபலமானது, இட்ஸ் இகானமி ஸ்டூபிட், எல்லாமே பொருளாதாரத்தில் தான் தங்கியிருக்கின்றது என்று கூறியிருந்தார். பணவீக்கத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இறுதியில் மக்கள் தங்கள் இருப்பு நிலை, அவர்களின் குடும்பத்தின் நீதி நிலை மற்றும் அதன் அடிப்படையில் தான் பலர் வாக்களித்துள்ளார்கள். ட்ரம்புக்கு அவர்கள் வாக்களிக்க முதன்மையான காரணம் பொருளாதாரம்தான்.
சரி, அவர்கள் குடியேற்றத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா?
ஆம், இப்பொழுது சில மாதங்களாக அதிக அளவில் வெளிநாடுகளில் இருந்து பலர் குடியேறி வருகிறார்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்து ஆடம்பரமான ஹோட்டல்களில் அரசாங்கம் அவர்களை தங்க வைத்திருக்கிறது. இவர்களில் சில உண்மையிலே ஆடம்பரமான ஹோட்டல்கள், நீங்களோ நானோ அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஹோட்டல்களில் அரசாங்கம் தங்க வைத்திருக்கிறது. மேலும் நகரங்களில் மைய பகுதிகளில் குற்றம் செயல்கள் சிறிதளவு அதிகரித்துள்ளது. நகரங்களின் மைய பகுதிகளில் வசிப்பவர்கள் குறிப்பாக சிறுபான்மையானவர்கள். அமெரிக்காவில் தெற்று எல்லை வழியாக சமீபத்தில் நாட்டுக்குள் அகதிகளாக வந்தவர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறார்கள். இலவச கிரெடிட் கார்டு, இலவச வாடகை, வீட்டு வசதி அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது வாக்களிக்கும் தாங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கின்றது என்று ஒரு வெறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் 45% ஹிஸ்பானிக் வாக்குகளும் கிட்டத்தட்ட 25% ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண் வாக்குகளும் ட்ரம்ப் பெற்றார். எந்த ஒரு ரிபப்ளிகன் கட்சி வேட்பாளர்களும் கடந்த காலத்தில் இப்படி வாக்குகள் கிடைக்கவில்லை. பொதுவாக ஹிஸ்பானிக்ஸ் பெரும்பாலாக டெமோக்ராட்டிக் கட்சியின் வாக்களிப்பார்கள். ஆப்பிரிக்க அமெரிக்கர்களும் பெரும்பாலாக டெமோக்ராட்டிக் கட்சியினருக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண்கள் வாக்குகளிலும் பெருவாரியாக ஹிஸ்பானிக் மக்கள் வாக்குகளும் ட்ரம்ப் ஹேஸ் மேட் இன்ரோட்ஸ் இன்டு ஹிஸ்பானிக் அண்ட் பிளாக் மேல் ஓட்ஸ்.
சரி, ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண்களை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது மித்ரன். இந்த தேர்தலிலே பாலினத்திற்கும் அவர்கள் வாக்களித்த கட்சிக்கும் அல்லது வேட்பாளருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா?
ஆம், இருக்கிறது, சிறிதளவு உள்ளது. ஆனால் அவர்கள் கருத்து கணிப்புகளின் எதிர்பார்த்த பாலின தாக்கம் நடக்கவில்லை. பெண்கள் எப்படி வாக்களிப்பார்கள், ஆண்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று பாலின வேறுபாட்டை கருத்து கணிப்புகள் கணித்துள்ளன. அதில் மிக பெரும் வேறுபாட்டை காட்டினார்கள். ஆனால் உண்மையில் அது நடக்கவில்லை. நிச்சயமாக அதிகமான பெண்கள் கமலா ஹாரிஸுக்கும் அதிகமான ஆண்கள் ட்ரம்ப்புக்கும் வாக்களித்தார்கள். இன்ட்ரெஸ்டிங்லி, ஹிஸ்பானிக் மக்கள் கூட 55% ஹிஸ்பானிக் ஆண்களும் ட்ரம்ப்புக்கு வாக்களித்திருந்தார்கள்.
கமலா ஹாரிஸை பற்றி பேசும்போது எமது நேர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் என்பதால் கமலா ஹாரிஸுக்கு இனி என்ன நடக்கும் என்பதை அறிய ஆர்வமாக இருப்பார்கள். அவருடைய எதிர்காலம் எப்படியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
கடந்த தேர்தல் வரலாறு மற்றும் அமெரிக்காவில் பொதுவாக என்ன நடக்கிறது என்று பார்த்தால், தேசிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் தோல்வியடைந்தால் அவர்கள் தாமாகவே அரசியலில் இருந்து வெளியேறுவார்கள். ஆனால் அப்படி வெளியேறிய ட்ரம்ப் என்ன செய்தார் என்பதற்கு பார்க்கும் போது கடந்த காலத்தை வைத்து எங்களால் கணிக்க முடியாது. கமலா ஹாரிஸ் அரசியலில் இருந்து முற்றிலுமாக வெளியேற போகிறார், மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று நாம் கருத முடியாது. அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது அவரது மன உறுதியை பொறுத்தது.
சரி, ஹிலரி கிளின்டன் அதே சூழ்நிலையில் தான் இருந்தார். அவர் இப்போது அரசியல் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் போல் தெரிகிறது.
அதுதான் இயல்பான நடத்தை. எனவே கமலா ஹாரிஸ் சாதாரண நிலையை பின்பற்றினால் வரலாற்றில் தொலைந்து போவார். வரலாற்றில் அவர் ஒரு ஃபுட்நோட், அறிக்குறிப்பு போல ஆகிவிடுவார்.
வாட்ஸ்அப்பில் அமெரிக்க தேர்தல் வாக்குச்சீட்டின் படம் ஒன்று உலாவுகிறது மித்ரன். அதிலே குஜராத்தி மொழியிலும் அந்த வாக்குச்சீட்டு வெளியாகி இருக்கிறது. அப்படி வாக்குச்சீட்டில் தமிழ் மொழி பெயர்ப்பும் இருந்ததா அல்லது வேறு மொழிகளில் அது அச்சடிக்கப்பட்டிருந்ததா?
ஒரு வாக்குச்சீட்டில் எந்த மொழி இருக்கிறது என்பது அந்தந்த இடத்தை பொறுத்தது. ஒரு அமெரிக்க வாக்குச்சீட்டில் 30 மொழிகளில் வாக்களிக்கலாம். வாக்களிக்க போகும் போது முதலாவது கேள்வி, எந்த பாஷையில் வாக்களிக்க போறீர்கள் என்று பல பாஷைகளை காட்டுவார்கள். அதில் இருந்து அவர் தங்களுடைய விரும்பிய பாஷையை தெரிவு செய்து அதில் வாக்களிக்கலாம்.
சரி, ட்ரம்ப்புக்கு வருவோம். மன்ஹாட்டன் மாவட்ட நீதிபதி ஒருவர் ட்ரம்ப்பிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட 34 குற்றச்சாட்டுகள் கொண்ட வழக்கிலே ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் தேர்தல் முடியும் வரை அவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறேன் என்று கூற மாட்டேன் என்று கூறியிருந்தார். அந்த நீதிபதியின் தண்டனை என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
தீர்ப்பு வழங்கப்படும் நாளுக்கு முன்பே வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் அப்பீல்ஸ் கோர்ட் நீதிமன்றத்தில் அப்பீல் நீதிமன்றத்தில் செல்ல போகிறார் என்பதை நீதிபதி உணர்ந்து கொள்வார். கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை பின்பற்றுவார். இப்போதைக்கு ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முக்கியமாக ஜனாதிபதியாக போகிறார். அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார், ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தேர்தலின் தலையிட விரும்பவில்லை என்று அவர்கள் முடிவுகளை இன்னும் வெளியிடவில்லை. ட்ரம்ப்புக்கு எதிரான வழக்குகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தூக்கி எறியலாம். நியூயார்க் நீதிபதியும் வழக்கை தள்ளுபடி செய்யலாம். இப்போது ட்ரம்ப் அதிபராக போகிறார், அதனால் அவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்காது.
சரி, இறுதியாக ஒரு கேள்வி மித்திரன், இனி என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது? புதிய அமெரிக்க அதிபர் எப்போது அங்கீகரிக்கப்படுவார்? அவர் எப்போது பதவியேற்பார்? புதிய காங்கிரஸ் எப்போது இனி கூடும்?
கடந்த செவ்வாய் அன்று நடந்த தேர்தலில் எலெக்டோரல் காலேஜ் தேர்தல் கல்லூரிக்கான வாக்குகளைத்தான் மக்கள் வழங்கினார்கள். எலெக்டோரல் காலேஜ் உறுப்பினர்கள் டிசம்பர் 16 வாஷிங்டன் டிசியில் கூடுவார்கள். அவர்கள் உண்மையில் முறையான வாக்கெடுப்பை செய்வார்கள். பின்னர் ஜனவரி 6 காங்கிரஸ் கூடி ஜனாதிபதிக்கான ஒப்புதல் அளிப்பார்கள். ஜனவரி 20 ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து புதிய பதவி ஏற்பார். எனவே இந்த நேரத்தில் அவர் தனக்கொரு குழுவை உருவாக்கி அமைச்சரவை பதவிக்கான வேட்பாளர்களுக்கு அவரது நிர்வாகத்தில் உள்ள அனைத்து உயர் பதவிகளுக்காகவும் இன்டர்வியூ செய்வார். அவரது கடந்த கால அனுபவத்தின் காரணமாக அவரிடம் ஒரு குழு தயாராக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர் பட்டியலுடன் இறுதியாக தனது தேர்வுகளை செய்வார். அவர் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர் ஒரு தலைமை அதிகாரி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபை நியமிப்பார். அவர் இந்த நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் முதல் நாளிலேயே நிர்வாக உத்தரவுகளை எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் அவர் பிறப்பிக்கலாம். கடந்த சில காலமாக அமெரிக்க ஜனாதிபதிகள் அப்படித்தான் செய்கிறார்கள். அதே போல புதிய காங்கிரசும் புதிய ஆண்டில் தொடங்குவார்கள். அங்கிருந்து மேலும் விஷயங்கள் செல்லும்.
நல்லது மித்ரன், மிக அழகாக தெளிவாக விளக்கினீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் சந்திப்போம். உங்கள் நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன், வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.